ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தது உபய விலக்ஷணோ விதிஹி தர்வி ஹோமஹ ஏவம் சம்பூர்ணாங்க சம்யுக்தோ விதிஹி ப்ரகிருதிஹி விகலாங்க சம்யுக்தோ விதிஹி விக்ருதிஹி ததுபய விலக்ஷணோ விதிஹி தர்வி ஹோமஹ ஏவம் அந்யரபி ஊஹ்யம். அதாவது சகல அங்கம், அங்கங்கள் முழுவதுமாக எந்த ஒரு யாகத்துல அங்கங்கள், அந்த யாகத்தை கூறுறதான விதி ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த விதி வாக்கியத்துல, விதி வாக்கியம்னு சொல்லி சொன்னா ஒரு வாக்கியம் மாத்திரம் இல்ல, போ அதை செய் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, போ அதை செய் அதுக்கப்புறம் இதை செய் அதுக்கப்புறம் இதை செய் அப்படின்ட்டு ஒரு வரிசையா ஒரு 10 விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த முதல் விதியோட சம்பந்தப்பட்டதுதான் மத்தது செய்யறதெல்லாம். இது இந்த முதல் விதியோட சம்பந்தப்பட்டது. முதல் விதியை எப்படி செய்யணும் அப்படிங்கறது மத்த விதியெல்லாம். சமையல் செய், சமையல் செய்னா என்ன சமையல் அப்படிங்கும் போது அந்த நடுவில் நடுவில் உள்ள இருக்கிறது எல்லாம் வந்துருது. அப்படி ஒரு அங்கின்னு சொல்லுவான் அந்த முழுசா இருக்கிறது கர்மத்தை. அந்த அங்கிய செய்யும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அங்கங்கள் எல்லாமே அதுல கூறப்பட்டிருந்ததுன்னா, எந்த விதியில அதுக்கு உள்ள இருக்கிற எல்லா அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிக்கு பேரு பிரகிருதி. அங்கங்கள் கூடியதாக முழுவதுமாக ஆச்சு, உங்களுக்கு சந்தேகமே அதுக்கப்புறம் வராது. என்ன கர்மம் பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்மம் பண்ணணும் தர்ஷ பூர்ணமாசாபியாம் சொல்லி சொல்லியாச்சு. இப்போ அந்த மாதிரி தர்ஷ பூர்ணமாசாபியம் சுரகாமய ஜேதன்ற வாக்கியம் மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு, நிறைய கர்மங்கள் இருக்கு. அப்படி அந்த வாக்கியங்களை வச்சுட்டு இந்த கர்மத்தை செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு சந்தேகமும் இல்லாம. அதுக்கு பேரு பிரகிருதி விதி. அதே மாதிரி விக்ருதி அப்படிங்கிறது அங்க அங்கங்களானது முழுவதுமாக போதிக்கப்படுறது இல்ல. ஏன் அப்படின்னா, வேறு இடத்துல பிரகிருதி கர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. வேறு இடத்துல பிரகிருதி கர்மமானது முழு அங்கங்கள் கூடியதான கர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கர்மத்தையும் பண்ணணும். உதாரணத்துக்கு சூரிய யாகம்னு சொல்லப்படுற யாகம், சௌரிய யாகம். அந்த சௌரிய யாகம் சூரிய தேவதை சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால சூரியோ தேவதா எஸ்ய அப்படிங்கிற அர்த்தத்துல சௌரியம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சௌரிய யாகத்துல சூரிய தேவதை சம்பந்தப்பட்டதான யாகத்துல இந்த மந்திரத்தை வச்சுண்டு இந்த சூர்யாய சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு சுவாகாக்கார எல்லாம் பண்ணணும். இந்த தேவதைக்கு இத்தனை சரு சௌரியம் சரும் நிர்வபயே, இத்தனை சரு பாத்திரத்துல இத்தனை சரு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சருங்கிறது ஒரு ஹோம திரவியம். இந்த மாதிரி எல்லா விதியும் சொல்லியாச்சு. அடுத்தது சூரியன் சொல்லி புரிஞ்சிடுத்துல உங்களுக்கு. புரிஞ்சாச்சு. சரி, இது வந்து பிரகிருதி யாகம். இது மாதிரி விகிருதி இந்த அக்னி ஹோமத்தை பண்ணிட்டு அப்படின்னு போயிடுவான். அக்னி ஹோமத்தை எப்படி பண்றது அதை சொல்லவே இல்லையே. பிரகிருதி அது, இது விகிருதி, அவ்வளவுதான் அவனுக்கு தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க சூர்யாய ஸ்வாஹான்னு என்னென்னலாம் செஞ்சோமோ அதே மாதிரி சதுர்த்தி அந்தத்தை இங்க கொண்டு வந்து அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிடணும். அக்னி சம்பந்தப்பட்ட மந்திரத்தை படிக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இதுக்கு பேர் விகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றது. பிரகிருதி பத்து விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற நியாய பிரகாரம் பிரகிருதி எப்படி செய்யப்பட்டதோ அதே மாதிரி விக்ருதியானது மாற்றமானதும் செய்யப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் வருது. இது ரெண்டுத்திலிருந்தும் வேறுபட்ட ஹோமத்துக்கு பேரு தர்வி ஹோமம் அப்படிங்கிறது. ஏவம் அந்நிரப்பி ஊஹ்யம். இந்த மாதிரிதான் மத்த இடத்துல மத்த விஷயங்களையும் கூட நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் தது ஏவம் நிரூபித்தோ விதிபாக. இப்படி விதிபாகமானது முடிஞ்சு போச்சு. விதிபாகத்தை விசாரம் பண்ணும்போது, அர்த்தசாஸ்திரத்தை விசாரம் பண்ணும்போது முக்காவாசி புக்கு இந்த விதிசாஸ்திரத்தை தான் போச்சு. இங்க இவ்வளவுதான் விதிபாகம். பிராசஸ்திய அனிந்தாத் அந்யதர லட்சணம் பிராசஸ்திய நிந்தா அந்யதர லட்சணையா விதிசேஷபூதம் வாக்கியம் அர்த்தவாதம் அப்படிங்கிற வாக்கியம் அடுத்தது. அர்த்தவாதம் பாகம். அங்க மந்திரம் அர்த்தம் சொல்லி சொல்லி மூணு பாகத்தை சொன்னான். அதுல அர்த்தவாதம், அர்த்தவாதம்னா என்ன அப்படின்னா போற்றி கூறுதல் அல்லது தூற்றி கூறுதல், போற்றி கூறுதல் அல்லது தூற்றி கூறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. பிராசஸ்திய நிந்தா அந்நியதர வாதம். பிராசஸ்தியம், பிராசஸ்தியம்னு சொல்லி சொன்னா போற்றி சொல்றது, நிந்தான்னு சொல்லி சொன்னா தூற்றி சொல்றது. அப்படி பிராசஸ்தியம் பிரசஸ்தியாகவோ இல்ல நிந்தாவாகவோ ரெண்டுத்திலையும் வேற ஏதாவது ஒரு வகையா இருக்கிறது வேற. அதுவும் எப்படி விதிசேஷ பூதம், விதி வாக்கியத்துக்கு அங்கமா இருக்கிறது, அப்படிப்பட்ட வாக்கியத்துக்கு பேர் அர்த்தவாதம். சசத்ரிவிதஹ, அந்த அர்த்தவாதமானது மூணு வகைப்படுறது. என்னது? குணவாதோ அணுவாதோ பூதார்த்தவாத வாதக வாசகஸ்தேதி. குணவாத அர்த்தவாதம், அணுவாதமான அர்த்தவாதம், பூதார்த்தவாதமான அர்த்தவாதம் அப்படின்னு மூணு வகையாக அர்த்தவாதமானது பிரியறது. குணவாதம்னா என்ன, அணுவாதம்னா என்ன, பூதார்த்தவாதம்னா என்னன்னா ஒரு ஒரு பிரமாணத்தை வச்சுட்டு நம்ம சொல்லலாம், ஒரு ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம பார்ப்போம். குணவாதம் தத்ர பிரமாணாந்திரேன பிரமாணாந்திர விருத்தார்த்த போதக்கோ குணவாத ஆதித்யோ யூப இத்தியாதி. ஆதித்யோ யூப அப்படிங்கிற வாக்கியமானது குணவாதம், குணவாதம் குணவாதமான அர்த்தவாதம். எப்படின்னு சொல்லி சொன்னா வேறு ஒரு பிரமாணத்துல வச்சுண்டு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது விரோதமா இருந்ததுன்னா அதுக்கு பேரு குணவாதம் அப்படிங்கிறது. இங்க ஹேத்வாபாசத்தை கொண்டு வந்து ஹேத்வாபாசத்துல ஆதித்ய யூப அப்படிங்கிறது ஹேத்வாபாசம் ஆயிடுறது, விருத்த ஹேத்வாபாசம் ஆயிடுறது. பிரமாணாந்திரேன நிஷித்தமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு விருத்தம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, பிரமாணாந்திரின் விருத்த அர்த்தபோதக, பிரமாணத்தில் இருந்து வேறு வகையா வேறு பிரமாணத்திற்கு விரோதமான விஷயத்தை நமக்கு போதிச்சதுன்னா நமக்கு ஞானத்தை கொடுத்ததுன்னா அப்படிப்பட்ட விஷயத்தோட ஞானத்தை கொடுத்ததுன்னா அதுக்கு பேரு குணவாத அர்த்தவாதம். உதாரணம் என்ன, ஆதித்யோ யூபக, இந்த யூபம் தான் ஆதித்யன் அப்படின்னு சொல்லி சொல்றான், சூரியன் அப்படின்னு சொல்லி சொல்றான். யூபம்னு சொன்னது நேத்திய சொன்னோம், ஒரு நல்ல பளபளக்கிற மாதிரி ஒரு தூண். அந்த தூணை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அத்தி மரம் இருக்கு, அத்தி மரத்தை அந்த மரத்துல ஒரு பாகத்தை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து அதுல தூண் பண்ணணும், அதோட பட்டையை உரிச்சிடணும். அத்தி மரத்தோட மேல் பட்ட கரடு முரடா இருக்கும், அதை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள பயங்கர சாஃப்டா இருக்கும். அந்த பட்டைய நல்ல எண்ணெய் தடவி மழு மழு மழுன்னு வச்சுட்டு அத நிலத்துல நட்டுறணும். அதுக்கப்புறம் அதுல ஒரு துணி கட்டி வைப்பாங்க. இப்போ இந்த எண்ணப்பட்டு அந்த பளபளப்பு இருக்கு, அந்த பளபளப்பு மேல சாதாரணமாவே அது பளபளப்புன்னு இருக்கும். அதனால நீங்க என்ன வேற தடை வச்சிருக்கீங்க, என்ன தடையினதுனால என்ன ஆகும், அந்த சூரிய பிரகாசம் பட்டு அது ஸ்ரீர்னு இருக்கும், பிரகாசிக்கிறவா இருக்கும், சூரியன் மாதிரி பிரகாசிக்கும். அந்த அர்த்தத்துல என்ன சொல்லியிருக்கேன், அந்த குணங்கள் அந்த குணத்தை இங்க ஏத்தி பார்த்து சொல்றது ஆதித்ய சூரிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அர்த்தத்துல குணமா அந்த குணத்தை இங்க ஆதித்ய யூப அப்படின்ட்டாங்க. இந்த யூபம் என்னது, இதுதான் சூரியன், அது சூரியனா, அது பிரகாசிக்கக்கூடிய தன்மை, அதுவும் பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ், வேற ஒன்னத்தோடைய பிரகாசம் இதுல பிரதிபலிச்சு நமக்கு தோன்றதே தவிர அதனுடைய சொந்த பிரகாசம் இல்ல. மாத்திரம் இல்ல, சூரியன் சுட்டரிக்கக்கூடியது அதுல அதுவும் இல்ல, பொசுங்கி போயிடும் அதுவே. அப்படி இந்த மாதிரியான வேற்றுமைகள்லாம் இருந்தாலும் கூட அங்க ஆதித்யோ யூபக அப்படிங்கிற வாக்கியத்தை பிறகு அது பிரமாணமா எடுத்துட்டு இருக்கும். அதுக்கு பேரு குணவாத அர்த்தவாதம். ரெண்டாவது வகை பிரமாணாந்திர விரோத, பிரமாணாந்திர பிராப்தார்த்த போதக்கோ அனுவாத அக்னிர்ஹிமஸ்ய பேஷ்யம் இத்தியாதி. பிரமாணாந்திர பிராப்த அர்த்த போதக, பிராப்தார்த்த போதக, வேறொரு பிரமாணத்தினால விரோதமாச்சுன்னா குணவாதம், வேறொரு பிரமாணத்தோட என்ன தெரிஞ்சுக்கிறோமோ, பிரமாணத்தினால என்னத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதே அர்த்தத்தை நமக்கு போதிக்கிற வாக்கியத்துக்கு பேரு ரெண்டாவது வகையான இந்த அனுவாதம். அனுவாதம் சொன்னா மறுமொழிதல் அப்படிங்கிறது, அனுவாதம் மறுமொழிதல், திருப்பியும் வேற ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சதையே வேதமும் சொல்றது. அதான் தெரியுமே அப்படின்னா அதைத்தான் சொல்றது, தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறது வேதம். என்னது இதுக்கு உதாரணம் அப்படின்னா அக்னிர் ஹிமஸ்ய ஹேஷ்யம், அக்னி நெருப்பு, ஹிமஸ்ய குளிருக்கு, பேஷஜம் மருந்து, தெய்வியோ பிஷக்கு அப்படின்னு ருத்ரன்லயும் வருது, அப்படியே ருத்ர பாடத்திலையும் அக்னிர் ஹிமஸ்ய பேஷம் நெருப்பு குளிருக்கு மருந்து. எனக்கு தெரியுமே அதான் நான் குளிருக்கு ஆயிரனே, இருந்தாலும் வேதத்துல என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றது, அதனால இது அனுவாதமான அர்த்தவாதம். மூணாவது பிரமாணாந்தர விரோத தத் பிராப்தி ரைதார்த்த போதகோ பூதார்த்தவாத இந்திரோ இந்திரோ விருத்தாய வஜ்ரம் உதயச்சது இத்தியாதி. அப்படி பிரமாணாந்தர விரோத, வேறொரு பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தாலும் கூட முதல் வகை பிரமாணாந்தர விரோதம், ரெண்டாவது வகை பிரமாணாந்தரத்துல அறிஞ்ச விஷயத்தையே பிராப்த அர்த்த போதக, பிரமாணத்தை பிரமாணத்துல தெரிஞ்சிட்ட வேறொரு பிரமாணத்தின் மூலமா தெரிஞ்சின விஷயத்தை நமக்கு திருப்பியும் போதிக்கிறதுக்கு. இது பிரமாணாந்தரத்துக்கு விரோதமா இருக்கிறது மாத்திரம் இல்லாம அத தெரிஞ்சிக்கவும் முடியாது, அனுவாதம் இல்ல, திருப்பியும் அது அதை சொல்லல, பிரமாணாந்தரத்துக்கு விரோதமா இருக்கு, விரோதமா இருந்த அதே நேரத்துல இது வந்து அது தெரிஞ்சுக்கவும் வழியும் இல்ல. அப்படிப்பட்ட வாக்கியத்துக்கு பேரு மூணாவது வகையான பூதார்த்தவாதம். பூதார்த்தம், பூதார்த்தம்னா கடந்த, பூதம்னா கடந்த காலம், அர்த்தம் கடந்த கால விஷயத்தை குவிக்கிறது போதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பூதார்த்தவாதம். என்ன உதாரணம், இந்திரோ விருத்ராய வஜ்ரம் உத்தயச்சது, இந்திரன் விருத்திரனை விருத்ராசுரனை அழிப்பதற்காக வஜ்ரத்தை தூக்கினான் ஓங்கினான் அப்படின்னு சொல்லி சொல்றது. எங்கேயும் போய் பார்க்க முடியணுமோ, எதுவும் பிரமாணம் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, இது எங்கேயோ நடந்தது, எப்போ நடந்தது நமக்கு தெரியாது, ஸ்ருதி மாத்திரம்தான் ஏக்கமாத்த பிரமாணம் அதுல. அதனால இதுவும் மூணு வகையான அர்த்தவாதம் முடிஞ்சு போச்சு. ததுக்தம், இத பத்தி தான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகத்துல சங்கிரகமா சொல்றது, விரோதே குணவாத சாத் அனுவாதோ அவதாரிதே பூதாத்தவாதஸ்தானாத் அர்த்தவாதஸ்திரிதாமதஹ இதி. விரோதே குணவாத, பிரமாணாந்தரத்தோட விரோதமா இருந்ததுன்னா அதுக்கு பேரு குணவாதம். பிரமாணாந்தரத்தோட அடைஞ்ச விஷயத்தை திருப்பி நமக்கு சொல்றதுன்னா அவதாரித்தே அனுவாத, பிரமாணாந்தரே அர்த்த அவதாரித்தே பிரமாணாந்தரத்தினால அறியப்பட்ட விஷயத்த திருப்பியும் அவதாரணம் தீர்மானம் பண்ணி நிரூபித்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு அனுவாதம். பூதாத்தவாதம்னு சொல்லி சொன்னா தது ஹானாது. அப்படி அந்த விரோதமான பிரமாணாந்தரத்து விரோதம் இருந்தாலும் கூட அதை நிரூபிக்க முடியாத நிலையில அந்த அர்த்தவாதமானது பூதார்த்தவாதம். இதி த்ரிதா மதஹ, இப்படி மூன்று வகையாக அர்த்தவாதமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தத்ர த்ரிவிதானாம் அபி அர்த்தவாதானாம் விதிஹி விதிஸ்துத்தி பரத்வே சமானி அபி பூதார்த்தவாதானாம் ஸ்வத பிராமாண்யம். தத்ர த்ரிவிதானாம் அபி அர்த்தவாதானாம், மூன்று வகையான அர்த்தவாதத்திலையும் கூட விதிஸ்துதி பரத்வே சமானி அபி, மூணுமே வந்து விதி ஸ்துதி ரெண்டுமே சமானம் தான். ஒண்ணு விதி விதி விதியை ஸ்துதி பண்றதாவோ இல்ல விதியை நிந்திக்கிறதாகவோ இருக்கும், ரெண்டுமே சமானம் தான் மூணுத்திலையும். இருந்தாலும் கூட பூதார்த்தவாதானாம் சுத பிராமாண்யம், மத்த ரெண்டுமே வேற ஒரு பிரமாணத்தினால நம்ம சம்பந்தப்படுத்தி பாக்கிறோம், ஆனா பூதார்த்தவாதத்தோட எந்த சம்பந்தமும் பண்ண முடியாது, வேற எந்த பிரமாணத்தோடய சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாது. அதனால பூதார்த்தவாதம் சுத பிரமாண்யம், வேதம் தான் சத்மா ஸ்ருதி தான் சாஸ்திரமேவ பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஸ்ருதி தான் பிரமாணம், அதுக்கு வேற வழியே இல்ல. தேவதாதிகரண நியாயா, இது எப்படி தெரியும் அப்படின்னா, தேவதாதிகரணம் அப்படிங்கிற அதிகரணத்தை வச்சு பிரம்மசூத்திரத்துல தேவதாதிகரணம் அவசூத்ராதிகரணம் முன்னாடி வர்ற தேவதாதிகரணத்துல இந்த இடத்தை வச்சு விசாரம் பண்ணியாச்சு. அவாதித அஜாதார்த்த ஞாபகத்துவம் ஹி பிராமாண்யம், பிரமாணம்னா என்ன, ஃபர்ஸ்ட் பிராமாண்யம்னு சொல்லி சொல்லிட்டீங்க, ஸ்வத பிராமாண்யம்னு வேற சொல்லிட்டீங்க, இப்போ பிரமாணம்னா என்ன, அப்புறம் ஸ்வதா பரதா அப்படின்னு பார்ப்போம். பிராமாண்யம் பிரமாணத்தன்மை, எத்து பிரமாணத்தன்மை அப்படின்னு வருது. அப்படி பிரமாணத்தன்மை எது, அபாதித அஜாத அர்த்த ஞாபகத்துவம், பிரமாணத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா, அபாதித பாதிக்கப்படாத நிராகரிக்கப்படாத எந்த விஷயம் இருக்கோ அது மாத்திரம் இல்ல, அஜாத அர்த்த நமக்கு அபாதித்தமா ஒரு விஷயம் இருக்கு, இருந்தாலும் ஏற்கனவே தெரிஞ்சிருத்துனா அது என்ன பிரமாணமா இருக்க முடியும், வேற ஒரு விஷயத்த வேற ஒரு ஞானத்தின் மூலியமா நாம அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் பிரமாணமா இருக்க முடியாது, வேறு பிரமாணத்தினால தெரிய முடியுமே அப்படிங்கறதுனால அஜாத அர்த்த ஞாபகத்துவம். நமக்கு இதற்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது போதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேரு பிராமாண்யம். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அதை நமக்கு போதிக்கிறது, அது மாத்திரம் இல்ல அபாதிதமாவும் இருக்கணும். அது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமும் இல்ல ஒரு அர்த்தமும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அது பிரமாணமா இருக்க முடியாது. நிராகரிக்கப்படாததாகவும் இருக்கணும். பிரமாணமானது நிராகரிக்கப்பட முடியாததாக இருக்கணும். பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஞானத்தை அடையும், அதுவும் எப்படிப்பட்ட ஞானம், சரியான ஞானத்தை அடையும் கருவி. சரியான ஞானத்தை அடையும் கருவி அப்படிங்கறதுனால அது அபாதிதமா இருக்கணும். ஏன்னா சிப்பியில வெள்ளிய நம்ம பார்க்கிறோம், வெள்ளிய பார்க்கும் பொழுது அந்த சிப்பியில அது வெள்ளியாதான் தோன்றது, சிப்பியே தெரிய மாட்டேங்கிறது. ஆனா அத உரசி பார்க்கும் போது, அத நல்லா லைட் அடிச்சு பார்க்கும் போது, இல்ல வேற வெளிச்சத்துல பார்க்கும் போது, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும் போது நமக்கு அது என்னது, சிப்பி அப்படின்னு தெரியறது. இப்ப பாதித்தமாச்சு. அப்படிப்பட்ட பாதிக்கிற தன்மையானது, நிராகரிக்கப்பட தன்மையானது பாதித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிராகரிக்கப்படக்கூடிய தன்மை. நிராகரிக்கப்படக்கூடிய தன்மை இல்லாததாகவும், அதே நேரத்துல நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு போதிக்கிறதாகவும் எது இருக்கோ அதுக்கு பேர் பிரமாணம், பிராமான்யம். அதுதான் அந்த வாக்கியம் தான் பிராமான்யமான வாக்கியம், பிரமாணமான வாக்கியம். தச்ச பாதித்த விஷயத்துவாது, பாதித்த விஷயத்துவாது ஞாத ஞாபகத்துவாச்ச ந குணவாத அணுவாத யோகோ. பூதார்த்தவாதத்துல மாத்திரம்தான் இந்த பிராமான்யமானது இருக்கு, மத்த ரெண்டுத்திலயும் இருக்காது, குணவாதத்திலையும் அனுவாதத்திலையும் இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பாதித்த விஷயத்துவா, அது பிரமாணாந்தரத்தினால பாதித்தமான விஷயம் ஒண்ணு, அபாதித்த அப்படிங்கிற விசேஷத்தினால நிராகரிக்கப்பட்டதா எடுத்து அபாதித்த அந்த இது லட்சணம். நம்ம தர்க்க சங்கர ஸ்டைல பார்ப்போம், தர்க்க சங்கரத்துல பதக்கிருத்தியம் பண்ணினோம் ஒரு ஒரு வாக்கியத்தோட அவசியமும். இப்போ அபாதித அஜ்ஞாத அர்த்த ஞாபகத்துவம் ஹி பிராமான்யம், பிராமான்யம்னா என்னன்னு பார்த்தோம். பிராமான்யம்ல அபாதித ஒரு வார்த்தை, அஜ்ஞாத அர்த்த ஞாபகத்துவம் ரெண்டாவது வார்த்தை. இப்போ அபாதித்தம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்காம இருந்தீங்கன்னா அஜ்ஞாத அர்த்த ஞாபகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த போதிக்கிறது, ஆதித்யோ யூபஹா தெரியாது நமக்கு, இருந்தாலும் அது பாதித்தம். சூரியன் இல்லாத யூபம், அதனால அபாதித்தம் அப்படிங்கறத கொடுக்க வேண்டியதா இருக்கு அணுவாதத்துல நிராகரிக்கிறதுக்கு, குணவாதத்தை நிராகரிக்கிறதுக்கு. சரி, அபாதித அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதிதத்துவம் பிராமான்யம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேனா, அஜ்ஞாத அர்த்த ஞாபகத்தை விட்டுட்டேனா, குணவாதம் அடுத்தவாதம் அணுவாதத்துல அது அணுவாதமானது பாதித்தமாகாதது, இருந்தாலும் அஜ்ஞாத அர்த்த ஞாபகம் இல்லாது, ஏற்கனவே ஞாதார்த்தம், அதனால அங்க லட்சணம் போடும். அதனால அஜ்ஞாத அர்த்த ஞாபகத்துவம் அதோட அபாதித்தம், அபாதித்தேசதி அஜ்ஞாதார்த்த ஞாபகத்துவம் பிராமான்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சணம் வந்துடும். பூதார்த்தவாதஸ்ய தூ ஸ்வார்த்தே தாத்பர்ய ராஹிதஸ்ய அபி ஔத்ஸர்கிகம் பிராமான்யம் ந விஹன்யதே ததேவம் நிரூபித்தே நிரூபித்தோ அர்த்தவாத பாகஹ. பூதார்த்தவாதஸ்ய து, பூதார்த்தவாதமானது ஸ்வார்த்தை ஸ்வத தன்னுடைய நிலையில தன்னுடைய தாத்பரியம் என்னவோ அதுல தாத்பரிய ரஹிதஸ்ய அபி தன்னுடைய நிலையில தாத்பரியமானது இல்லாம இருந்தாலும் கூட ஔத்ஸர்கிகம் உற்சர்கமா உற்சர்கமான இயல்பாக சுபாவமாக தன்னுடைய இயல்புல பிராமான்யம் ந விஹன்யதே பிரமாணத்தன்மை அது இழக்கிறது இல்ல. நிரூபித்தோ அர்த்தவாத பாக, அப்படியே அர்த்தவாத பாகமாகவும் அர்த்தவாத பாகமும் சுருக்கமா சொல்லப்பட்டாச்சு. வித்யர்த்தவாதோ உபய விலக்ஷணம் தூ வேதாந்த வாக்கியம். விதி அர்த்தவாத உபய விலக்ஷணம், விதி வாக்கியத்துக்கும் அர்த்தவாத வாக்கியத்துக்கும் வேறுபட்டதா இருக்கிறதா இருக்கிறதுக்கு பேரு வேதாந்த வாக்கியம். விதி வாக்கியமும் இல்லாது அது அர்த்தவாத வாக்கியமும் இல்ல, அப்படிப்பட்ட வாக்கியத்துக்கு பேரு வேதாந்த வாக்கியம். தச்ச அஜ்ஞாத ஞாபகத்வே அபி அனுஷ்டான அப்பிரதிபாதகத்துவாத் ந விதி. ஏன் அது விதி இல்லன்னு சொல்லி சொல்றீங்க, விதி அர்த்தவாத உபய விலக்ஷணம் சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா விதியா இல்லன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் ஐந்து விதியா இல்ல அப்படிங்கறதுனால சுவாகா சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்மத்துல உபயோகப்படுத்துறது இல்ல. ஈஷா வாசியம் இரகம் சர்வம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல இது ந கர்மனே அபியுக்தாக அப்படின்னு சொல்லி பகவான் பாஷ்யக்காரர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா இதுதான் காரணம். தச்ச அஜ்ஞாத ஞாபகத்வே அபி, நமக்கு தெரி கர்மசு அபிநியுக்தாக அப்படிங்கிறார். கர்மசு அபிநியுக்தாக, கர்மத்தில் பிரயோகம் பண்ணப்படாதான் இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா அஜ்ஞாத ஞாபகத்வே அபி, அது தெரியாத ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட, ஏன்னா பிரமாணம் அது அப்படிங்கிறத சொல்லியாச்சு, அஜ்ஞாத அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறதா இருந்தாலும் கூட அனுஷ்டான அப்பிரதிபாதகத்துவாத் அனுஷ்டானத்துல இது அனுஷ்டானத்தை நிரூபிக்கிறத நம்ம கர்மத்தை பண்றத நிரூபிக்காம இருக்கிறதுனால அதுல எந்த தாத்பரியம் இல்லாததுனால இது விதி. இந்த வாக்கியங்களானது வேதாந்த வாக்கியமானது விதி வாக்கியம் இல்லை. சரி, விதி வாக்கியம் இல்லைன்னா அர்த்தவாத வாக்கியமா இருந்துட்டு போறது அப்படின்னு கேட்டா புருஷார்த்த பரமானந்த ஞானாத்மக பிரம்மணி ஸ்வார்த்தே உபக்ரம உபசம்ஹாராதி ஷட்வித தாத்பரிய லிங்கவத்தையா ஸ்வத பிரமாண பூதம் சர்வானபி விதீன் அந்தக்கரண சுத்தி துவாரா ஸ்வசேஷதாம் அர்த்தவாதமும் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா ஸ்வத புருஷார்த்த பரமானந்த ஞானாத்மக பிரம்மணி ஸ்வத அது இயல்பாகவே எப்படிப்பட்டதா இருக்கு, புருஷார்த்த புருஷனால் அடையப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறதா, எந்த விஷயம் இருக்கோ அப்படிப்பட்ட பரமானந்தமான பரமமான ஆனந்தம் முழுமையான ஆனந்தம் எதுவோ அப்படிப்பட்ட ஆனந்தமான ஞானாத்மகம் ஞானமே சொரூபமா, ஞானாத்மகம்னா ஞானமே இயல்பா ஞானமே சொரூபமா எது இருக்கோ அப்படிப்பட்ட பிரம்மணி பிரம்மத்துல ஸ்வார்த்தே அது பிரயோகம் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால உபயோகப்படுத்தப்படுறதா இருக்கிறதுனால பிரம்மத்தை குறிக்கிறதா இருக்கிறதுனால உபக்ரம உபசம்ஹாராதி ஷட்வித தாத்பரிய லிங்கவத் உபக்ரமம் உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா ஃபலம் இந்த மாதிரி ஆறு வகையான தாத்பரிய லிங்கத்தையும் வச்சுட்டு ஒரு வாக்கியத்தை என்னுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு உபக்ரமம் முன்னுரை என்ன சொல்றதுன்னு பாக்கணும், உபசம்ஹாரம் உபசம்ஹாரம் முடிவுரை என்ன சொல்றதுன்னு பாக்கணும், முன்னுரையும் முடிவரையும் சமானமா இருக்கான்னு பாக்கணும், அபியாசம் திருப்பி திருப்பி எந்த விஷயத்த நிரூபிக்கிறது அப்படின்னு பாக்கணும், அபூர்வதா அபூர்வதா இதுல ஏதோ விசேஷமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கான்னு பாக்கணும், ஃபலம் அதனுடைய பலன் என்னன்னு பாக்கணும். இதையெல்லாம் வச்சுண்டு நாம இந்த இடத்த ஒரு தாத்பரியத்தை இந்த வாக்கியத்துக்கு இதுதான் தாத்பரியம்னு முடிவு பண்றோம். அப்படி தாத்பரியவத்து அப்படிப்பட்ட தாத்பரியத்தை உடையதானதாக தாத்பரியவத்து மது பிரத்தி வத்து அப்படின்னு வந்திருக்கு, வாலா இரு அப்படிப்பட்டது அப்படின்னு அப்படிப்பட்டதா இருந்துட்டு அந்த லிங்கங்கள் கூடியதாக தயா வத்தையா அந்த மாதிரியான லிங்கவத்தையா அந்த லிங்கம் உடையதாக இருப்பது ஸ்வத பிரமாண பூதம் சர்வானபி தானாகவே பிரமாணமாக இருந்தாலும் ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் இல்ல வேற ஒன்றத்தை சார்ந்திருக்கிறது இல்லை இதோட பிரமாணத்தன்மை நிரூபிக்கிறதுக்கு தானே இயல்பா பிரமாணமா இருந்தா இருக்கிறதா இருந்துட்டு சர்வானபி விதீன எல்லா மத்த எல்லா விதிகளையும் அந்தக்கரண சுத்தி துவாரா அந்தக்கரணத்துக்கு சித்த சுத்திக்கு உபயோகமா இருக்கிறதாக ஏத்துண்டு ஸ்வசேஷதாம் ஆபாதயந்தி தன்னுடைய அங்கமாக அந்த மத்த சொல்லப்பட்ட எந்தெந்த கர்மங்களோ வேதத்தில் விதிக்கப்பட்ட மத்த கர்மங்கள் எல்லாத்தையும் இது தன்னுடைய அங்கமா ஆக்கின்றது. அங்கமா எதுக்கு ஆக்கிக்கிறது, அந்தக்கரண சுத்திக்கு ஆக்கிக்கிறது, சித்த சுத்தி மன தூய்மைக்கு கருவியாக ஆக்கின்றது. அப்படி ஆக்கிண்டு அசேஷத்துவ அபாவாச்ச அது மாத்திரம் இல்லாம வேற எந்த ஒரு கர்மத்தினுடைய விதி முதலிய எந்த கர்மத்தினுடையோ விதியத்தினுடைய அர்த்தவாதம் வேறு எதனையோ சேஷமாகவும் இல்லாத அங்கமாகவும் இல்லாததா இருக்கிறதுனால அர்த்தவாத அர்த்தவாதமும் இல்ல. ஏன்னா அர்த்தவாதம்னு சொல்லி சொல்றது என்னது, விதி முதலிய வாக்கியங்களுடைய அங்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க விதி முதலிய வாக்கியத்தோட அங்கமா இருக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால இது அர்த்தவாத அர்த்தவாதமும் இல்ல. அர்த்தவாத தஸ்மாத் உபய விலட்சணம் ஏவ வேதாந்த வாக்கியம், அதனால விதி வாக்கியமும் இல்ல அதே மாதிரி அர்த்தவாத வாக்கியமும் இல்ல அப்படிங்கறதுனால இது ரெண்டுத்திலிருந்து வேறுபட்டதான ஒரு வாக்கியமா தான் வேதாந்த வாக்கியத்தை நம்ம ஏத்துக்கணும். தச்ச குச்சித் அஜ்ஞாத ஞாபகத்துவ மாத்திரேன விதி இதி வியபதிஷ்யதே. சில இடத்துல சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, இந்த வேதாந்த வாக்கியம்னா என்ன அப்படின்னா அஜ்ஞாத ஞாபக அஜ்ஞாதார்த்த ஞாபகத்துவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேதாந்த வாக்கியம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துறது போதிக்கிறது அப்படின்னுட்டு. அந்த மாதிரியாக விதிரீதி மாத்திரைன விதி இதி அப்படிங்கறதுனால இது விதிதான் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏத்துறாங்க. நமக்கு எது தெரியாதோ அது தெரியாத போதிக்கிறது அப்படிங்கறதுனால அது விதி அப்படின்னு ஏத்துறாங்க. விதி பர ரஹிதம் அபி, விதிபத ரஹிதம் அபி பிரமாண வாக்கியத்வேன ச கொச்சித் பூதார்த்தவாத இதி வியவஹரியதே இதி ந தோஷ. சில பேர் விதி பதமா இல்லாததுனால அது என்ன பண்ணிடுவாங்க, பிரமாண வாக்கியமாவும் இருக்கு அப்படிங்கறதுனால பூதார்த்தவாதத்தோட சம்பந்தப்படுத்திடுறாங்க. அதனால ந தோஷ, அதனால அந்த மாதிரி இந்த தோஷங்கள் இது ரெண்டுத்துக்கும் வேறுபட்டது அப்படிங்கறது தான் இருக்கு தவிர, அதனால இதனுடைய சொத பிரமாணத்துல எந்த ஒரு தோஷமும் இல்லை. ததேவம் திரிவிதம் நிரூபித்தம் பிராமணம் அப்படின்னு, பிராமண பாகமானது என்ன அப்படின்னு கேட்கும்போது விசாரம் ஆரம்பிச்சது விதி அர்த்தவாதம் வேதாந்தம், இது மூணுமே மூணு வாக்கியங்களும் சேர்றதுதான் பிராமண பாகம் சொன்னது. அந்த பிராமண பாக விசாரமும் முடிஞ்சு போச்சு. ஏம் செ கர்மகாண்ட பிரம்மகாண்டாத்மகோ வேத தர்மார்த்த காமமோக்ஷ ஹேது. அப்படி கர்மகாண்டமாகவும் பிரம்மகாண்டமாகவும் இருக்கிறதாக ரெண்டு வேதம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் சொல்றது, பிரம்மகாண்டம் சொல்லியிருக்கீங்க. அப்படி கர்மகாண்ட பாகமாகவும் ஞானகாண்ட பாகமாகவும் இருக்கிற இந்த வேதமானது எப்படிப்பட்டது, தர்மார்த்த காம மோக்ஷ ஹேது. தர்ம அர்த்த காம மோட்சம் நாலு பயன்களுக்கும், புருஷார்த்தம் சொல்லப்படுற நாலு பயன்களுக்கும், ஒரு புருஷனால் புருஷன் அர்த்தத்தை பிராப்தியதி புருஷார்த்த, புருஷனால் அடையப்பட வேண்டியது எதுவோ அதுதான் புருஷார்த்தம். அப்படிப்பட்டதான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ட்டு இந்த கிரமத்துல அது காரணமாயிடுறது. இந்த விஷயத்துக்கு இது எல்லாத்துக்கும் காரணமாயிடுறது வேதம். சச்ச பிரயோகத்ரயேன யஜ்ஞ நிர்வாக நிர்வாகர்த்த நிர்வாகார்த்தம் ரிகு யஜு சாமபேதேன பின்ன. அது பிரயோகத்துக்காக ரிகு யஜுர் சாமம் அப்படிங்கிற மூணு வகையா பிரிக்கிறது பிரயோகத்துக்காக. அப்படி தர்மமா இருக்கிறது, தர்மமா இருக்கிறதுனா நம்மளுடைய யாகாதி தேவ தர்ம அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பொதுவா தர்மம்னா என்ன, யாகம் வேதத்துல விதிக்கப்பட்ட வாக்கியங்களுக்கு பேரு தர்மம்னு சொல்றது. அர்த்தம்னு சொல்லி சொன்னா சொத்து, திரவியம் தேவதாச்ச திரவியமானது அந்த கர்மத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான திரவியங்கள் தேவதை தேவதையில அது யாகசிய துவேரூபே திரவியம் தேவதாச்சன்னு சொல்றதுல அதுல திரவியமானது அர்த்தம்னு சொல்லப்படுறது பொருள் கர்மத்தை பண்றதுக்கு. அதன் மூலியமா அடையப்பட்ட இன்பங்கள் இகலோக இன்பமா இருக்கட்டும் இல்ல பரலோக இன்பமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இன்பம் தான் அது, அப்படிப்பட்ட இன்பங்கள். அதே மாதிரி மோட்சம்னு சொல்லப்படுற வீடு, இதனால சித்த சுத்தி அடைஞ்சு ஒருத்தனுக்கு வைராக்கியம் பரம வைராக்கியமான அப்பறம் பரம் ரெண்டு வைராக்கியம் இருக்கு, அதுல பரம் வைராக்கியமானது என்ன இருக்கோ அந்த பரம் வைராக்கியமானத அடைஞ்சு அதுல இருந்து மோட்சத்தை வேதத்துல எந்த ஒரு கர்மத்தினால அடையப்பட வேண்டியது எதுவுமே இல்ல, கர்மத்தினால அடையப்படுறது எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிற ஞானத்தினால அந்த கர்மத்தை எல்லாம் விட்டுட்டு பிராமணோ நிர்வேதம் ஆயாத் நாஸ்தி அகிருத கிருத்தேன அப்படின்ட்டு அந்த கர்மத்தை வைராகியத்தை அடைஞ்சு ஞானத்தின் பால் வரணும். அந்த ஞானத்தின் பால் வர்ற அந்த நிலையில மோட்ச ஏத்து. இது நாலுத்துக்கும் காரணமா இருக்கிறது எது, ஏன்னா எது தர்மம் எது அதர்மம்னு தெரியறது எப்படி, வேதத்திலிருந்தான் தெரிஞ்சுக்க முடியும். அர்த்தமானது எப்படி நியாயமா சம்பாதிக்கிறது அதுவும் வேதத்திலிருந்தான் தெரிஞ்சுக்க முடியும். தர்மம் அந்த தர்மம் பிரகாரம் நாம இந்த இன்பங்களை எப்படி அடையிறது அனுபவிக்கிறது அதுவும் வேதத்திலிருந்தான் தெரிஞ்சுக்க முடியும். மோட்சம்னா என்ன, மோட்சம் எப்படி அடையிறது அதுவும் வேதத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் வேதம் தான். அதனால சச்ச பிரயோகத்ரயேன யஜ்ஞ நிர்வாகார்த்தம் ருக் யஜு சாமபேதேன பின்ன. அப்படி பிரயோகமானது மூணு வகையான நிலையில இருக்கிறதுனால அந்த மூணு வகையான பிரயோகத்துக்கு ஏத்த மாதிரி ருக்கு யஜு சாமம் அப்படிங்கிற மூணு வகையான வேத பாகமா ஆறுது. தத்ர ஹோத்ர பிரயோக ரிக்வேதேன அத்வர்ய பிரயோகோ யஜுர்வேதேன ஔத்காத்திர பிரயோகோ சாமவேதேன. பிரயோகம்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னா, ஹோத்தான்னு சொல்லப்படுற கர்மத்தை செய்யறவர் யாரோ அவர் ரிக்வேதம், அவர் என்ன பண்ணுவார், எந்தெந்த தேவதையெல்லாம் கூப்பிடணுமோ அந்த தேவதையெல்லாம் நமக்கு கூப்பிட்டு உட்கார வைப்பார். அந்த உட்கார வைக்கிற எந்த தேவதையோ அத சந்தோஷப்படுத்தி உட்கார்றது, சந்தோஷப்படுத்தி அதை நிலைப்படுத்துறது. அங்கேருந்து இன்வைட் பண்ணியாச்சு, இன்வைட் பண்ற வேலை ரிக்வேதியோடது. அவர் இன்வைட் பண்ணிட்டோம்னா அந்த தேவதை வந்து கோச்சுட்டு திரும்பி போயிடக்கூடாது, அதனால சந்தோஷமா அதை அவுத்காத்ரு உத்காத்தா அப்படிங்கிறவர் பாடி அதை திருப்திப்படுத்துறார், அங்க உட்கார வைக்கிறார். அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த தேவதைக்கு திரவியத்தை வச்சு ஹோமம் பண்ண வேண்டிய வேலை யாரோடது, அத்வர்யு அப்படின்னு சொல்லப்படுற யஜுர்வேதக்காரரோடது. அப்படி இந்த மூணு கர்மமும் மூணு வகையான வேலையானதும் மூணு வகையான ஆளுங்கள்னால செய்யப்படுறதா இருக்கிறதுனால மூணு வகையான வேத பாகமானது இதுக்கு பிரயோகமா இருக்கு, பிரயோகப்படுறதா இருக்கு, உபயோகப்படுறதா இருக்கு. பிராம யாஜமான பிரயோகௌது அத்த ஏவ அந்தர்பூதோ பிராம. அப்போ ஒரு யாகத்தை பண்றதுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா யஜுர்வேத காரம் ஒருத்தன் அவர் தான் வந்து ஸ்வாகாக்காரம் பண்ணணும், அத்வர்யுன்னு சொல்லப்படுறவர். ரிக்வேதக்காரர் என்ன பண்ணணும், ஹோதான்னு சொல்றவர், அவர் தான் வந்து எல்லா தேவதைகளையும் கூப்பிடணும். அப்புறம் சாமவேத அந்த கர்மத்தை அந்த தேவதையை விட கூப்பிட்ட தேவதையை வந்து நாம சந்தோஷப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்கு சாமகானம் பாடுறதுக்கு சாமவேதக்காரர். இதை தவிர பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுறவர் நாலாவது. இவர் தான் சாட்சியா இருந்துட்டு எல்லாத்துக்கும் அவர் தான் கண்ட்ரோலர். எல்லாம் என்னென்ன நடக்கிறதோ, கர்மம் நடக்கிறதோ, சரியா நடக்கிறதா தப்பா நடக்கிறதான்னு அவர் தான் பார்த்துட்டு இருப்பார். கர்மம் ஏதாவது தப்பா நடந்ததுன்னா ஏ சும்மா நிறுத்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓம் அப்படின்பாரு. அந்த ஓம்லயே புரிஞ்சிடணும் ஏதோ பிரச்சனை, ஓம் அப்படின்னு இவனும் கேட்பான், நானா அப்படின்னு கேட்பான். நானான்னு பேசக்கூடாது அங்க. இன்னைக்கு யக்ஞ குண்டத்துல பக்கத்துல வச்சுட்டு நல்லா காஃபியை வச்சுட்டு ஆத்தி ஆத்தி அதை சீப்பி சீப்பி குடிச்சுட்டு இருப்பான், எச்ச பண்ணி குடிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அங்க பேச்சே இருக்கக்கூடாது. பேசும்போது ஓம் ஒரே வார்த்தை, அதான் சொல்லியிருக்கேன், என்ன ஓமிதி பிரம்ம ஓமிதி இதகம் சர்வம் அப்படின்ட்டு. அப்படி ஓம்லதான் எல்லாமே நடக்கணும். பிரம்ம அப்புறம் யாஜமானம் யஜமானம் அப்படிங்கிறது அஞ்சாவது ரித்விக்கு. அஞ்சு ரித்விக்குல நாலாவது ரித்விக்கு பிரம்மா, அஞ்சாவது ரித்விக்கு யஜமானன். அப்படி அந்த யஜமானனும் கூட இந்த மூணு வகையிலேயே அந்தர்பூதம் ஆயிடுறாரு. அதனால அவர் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதர்வேதஸ்து யஜ்ஞ அனுபயுக்தோ அபி சாந்தி சாந்திக பௌஷ்டிக அபிச்சாரிக்காதி கர்ம பிரதிபாதகத்வேன அத்தியந்த விலக்ஷண ஏவ. அத்தரவேதமானது யஜ்யத்துல எந்த ஒரு உபயோகமும் இல்லாத இருந்தாலும் கூட அதுலயும் சில வகையான கர்மங்களான சொல்லப்பட்டிருக்கு, அதுலயும் சில வகையான பிரயோகங்களான சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால அதுவும் வேத பாகமா இருக்கு. அந்த வேத பாகத்துல சொல்லப்பட்ட கர்மமானது சாந்திகம், சாந்தி கர்மமானதா இருக்கு. நம்மளுக்கு ஆயுள் விருத்தி பண்றதுக்கோ இல்ல கல்யாணம் நடக்கிறதுக்கோ இல்ல வியாதி போறதுக்கோ இந்த மாதிரியான கர்மங்களானது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பரிகாரம் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த தேவதையை நம்ம வழிபடணும், எப்படி எந்த மந்திரத்தினால எந்த பூஜை பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பௌஷ்டிக நமக்கு புஷ்டி, நமக்கு உடம்புல சக்தி உண்டாடுறதுக்கு, மரணத்துல தப்பிக்கிறதுக்கு சக்தி உண்டாடுறதுக்கு, இந்த மாதிரியான சக்தி எல்லாம் கொடுக்கறதுக்கு, புத்தி சக்தி இதெல்லாம் வளர்க்கறதுக்கு, உடம்பு சக்தி புத்தி சக்தி இதெல்லாம் வளர்க்கறதுக்கு அங்க எல்லா வகையான கர்மமும் சொல்லியிருக்கு. இது மாத்திரம் இல்ல, அதர்வேதம்னு சொல்லி சொன்னாலே அதர்வ பிரயோகம் பண்றான், அதர்வ பிரயோகம் பண்றான்னு பொதுவாவே தள்ளி ஒதுக்கி வச்சிடறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தாந்திரிகமான கெட்ட கர்மமானது எதையாவது செஞ்சானா அதர்வ பிரயோகம்ங்கிறாங்க பொதுவாவே. ஏன்னா அதர்வத்துல அந்த மாதிரி பிரயோகமும் இருக்கு. என்னது ஆபிசாரம்னு சொல்லப்படுறது, இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்கிறதான பில்லி சூன்யம் அப்படிங்கிற வகையை சேர்ந்த மாதிரியான கர்மங்கள், அப்படிப்பட்ட கர்மங்களுக்கு பேரு ஆபிசாரிக்க கர்மங்கள். இந்த மாதிரி கர்மங்களானது பிரதிபாதகத்துவேன இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இது அத்தியந்த விலக்ஷண ஏவ. இது மற்ற மூன்று வேதத்திலிருந்தும் பயங்கர வேறுபட்டதா இருக்கிறது. ஏவஞ்ச பிரவச்சன வேதாத் பிரதிவேதம் பின்னாக பூயஸ்யாக சாகாக. அப்படி இதுல சொல்லப்பட்ட பிரவச்சனம் ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படிங்கும் போது ஸ்வா அத்தியாயம் ஸ்வசாகா பிரவச்சனம்னு சொல்லி சொன்னா அங்க வியாக்கியா அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்துருக்கு. அப்படி வியாக்கியானது விளக்கங்களானது பேதமா இருக்கிறதுனால பிரதிவேதம் பின்னா ஒவ்வொரு வேதமும் வேறுபட்டதா இருக்கு. புயஸ்யாக சாக்கா ஒவ்வொரு வேதத்திலையும் பல சாக்கைகள் கிளைகள் உடையதா இருக்கு. அப்படி இந்த மாதிரி வேதங்களானது ஒரு காலத்துல ஆயிரம் வகையான ஆயிரக்கணக்கான கிளைகள் இருந்திருக்கு ரிக்வேதத்துல. இன்னைக்கு அதெல்லாம் அத்தனை பார்க்க முடியறது இல்ல. கடைசியா சௌரிய வகையை சேர்ந்த ஒரு 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 கீதி ஒரு பாட்டு வகை இருக்கு, அது கேரளத்துல மாத்திரம் பிரசித்தம். அதுவும் கூட அழிஞ்சுட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி ஏவம்ச கர்மகாண்டே வியாபார பேதே அப்படி சர்வாதாம் வேதசாக்கானாம் கர்மகாண்டே வியாபார பேதே அபி. அப்படி கர்மகாண்டத்துல வியாபார பேதமானது இருந்தாலும் கூட சர்வாசாம் வேதசாக்கானாம் எல்லா வேத சாக்கைகளையும் கூட மற்ற எல்லா வேத சாக்கைகளையும் ஏக ரூபத்வேன, அங்க ஏக ரூபத்வேன இருக்கணும், ஏக ரூபத்வேன ஏக ரூபத்துவம் இருக்கிறதுனால பிரம்மகாண்டம் இது அது ரூபகத்துவம் அப்படிங்கறதுனால பிரம்மகாண்டம் ஒரே ரூபம் தான் அப்படி இருக்கிறது. பிரம்மகாண்டம் வேறு வேறு பார்க்கப்பட்டதா இருந்தாலும் கூட எல்லா பாகத்திலையும் வேறுபடாத ஒரு விஷயம் இருக்கிறது என்னது, ஞான பாகம் தான். அப்படிப்பட்டதா இருக்கிறதுனால சதுர்நாம் வேதானாம் பிரயோஜன பேதின பேத உத்தக. இருந்தாலும் இங்க நாலு வேதத்தினுடைய பிரயோஜனம் என்ன இருக்கோ, பிரயோகம் என்ன இருக்கோ, அந்த பிரயோகத்தை பிரயோஜனமா வச்சிருந்து நாங்க இங்க வேறுபாட்ட சொன்னோமே தவிர ஞானமானது நாலு இடத்திலையும் வேறுபட்டது இல்ல. இங்க தத்துவமசின்னு சொல்றான், அங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அதுல எந்த வேறுபாடும் இல்ல. அந்த அகண்டாக்கார போதக வாக்கியமான மகா வாக்கியமானது எல்லா வேதத்திலையும் சமானம்தான். நானும் ஜீவனும் பிரம்மமும் பரமாத்மாவும் வேறு இல்ல, இரண்டு இல்ல, ஒன்றுதான், பிரிவில்லாதது அப்படிங்கறத நிரூபிக்கிறமான வாக்கியத்துக்கு பேரு அகண்டார்த்த போதக வாக்கியம் சொல்றது. அதுதான் மகா வாக்கியம் சொல்றது. அந்த மகா வாக்கியம் எல்லா வேதத்திலையும் வேறுபட்டது இல்லை, ஒரே விஷயத்தான் போதிக்கிறது. மகா வாக்கியம் சொன்னா அதுதான், எல்லா வேதத்திலையும் அதுதான். எத்தனை வாக்கியம் மகா வாக்கியம், நாலு அப்படிங்கறதும் இல்ல, பல மகா வாக்கியங்கள். எந்தெந்த வாக்கியங்கள் எல்லாம் அகண்டார்த்த போதகத்தை போதிக்கிறதோ அந்த வாக்கியங்கள் எல்லாமே மகா வாக்கியங்கள் தான். ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் வேறுபடாதுன்னு சொல்ற எல்லா வாக்கியமும் மகா வாக்கியம் தான், நாலு மாத்திரம் இல்ல. ஆச்ச அங்கானா முச்சதே. அடுத்தது அங்கத்தை பத்தி விசாரம் பண்ணணும், ஏன்னா வேதபாகம் சொல்லியாச்சு. அடுத்தது அங்கம் இருக்கு. அங்கம் என்னது, தத்ர சிக்ஷாயா உதாத அனுதாத ஸ்வரித ஹ்ரஸ்வ தீர்க ப்ளுதாதி விசிஷ்ட ஸ்வர வ்யஞ்சனாத்மக வர்ண உச்சாரண விசேஷ ஜானம் பிரயோஜனம். அதுல சிக்ஷா அப்படிங்கிறது, சிக்ஷா கல்பம் ஜோதிஷம் ஒன்னொன்னுத்தையும் அங்க விசாரம் பண்ணாம விட்டோம். அந்த இடத்துல இதுதான் காரணம். சிக்ஷானா என்ன அப்படிங்கிறார், சிக்ஷான்னா உதாத்த அனுதாத்த ஸ்வரித அப்படிங்கிற இந்த மாதிரியான ஸ்வரங்கள் இருக்கு. உச்சை உதாத்த நீச்சை அனுதாத்த சமஹார ஸ்வரித பாணினி சூத்திரங்கள். அப்படி உச்சைகி மேலெழுப்பி சொல்ற வாக்கியத்துக்கு பேரு உதாத்தம், மேல எழுத்து எழுத்து சொல்லணும். அதே மாதிரி கீழே இறக்கி சொல்றது வாக்கியத்துக்கு பேரு அனுதாத்தம். சமானமா சொல்ற வாக்கியத்துக்கு சொல்லுக்கு எழுத்துக்கு பேரு ஸ்வரித்தம். அதே மாதிரி தீர்க ஸ்வரித்தம் இன்னொன்னு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மாதிரியான மூணு இருக்கு. அதுலயும் கூட இதுவும் கூட மூணு வகையா தெரியறது. எப்படி ஒரு ஒரு எழுத்து உயிர் சொல்ல உயிர் எழுத்து எடுத்துக்கிறோம், அந்த உயிர் எழுத்தானது மூன்று வகையா பெறுகிறது, உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் அப்படின்ட்டு. அதுவும் கூட அந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தமும் கூட மூணு வகையா பிரியறது, என்னது ஹ்ரஸ்வ தீர்க புளுதி அப்படின்ட்டு. ஹ்ரஸ்வம் குரில், தீர்க்கம் நெடில், புளுதி விழி, அப்படி மூணு வகையா பிரியறது. ஒன்பது ஆயிடுச்சு. அப்படி விசிஷ்ட ஸ்வர வியஞ்சனாத்மகம், இப்படிப்பட்ட ஸ்வரமும் வியஞ்சனமும் உயிர் சொல்லும் மெய் சொல்லும் கூடியதான இந்த வாக்கியம் இந்த வார்த்தைகளை இங்கிருந்து எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி விசேஷமான ஞானம் தான். அந்த விசேஷமான ஞானத்தை தர்றதுதான் சிக்ஷாவுடைய பிரயோஜனம். அகூஹ விசர்ஜனீயானாம் கண்ட இச்சுயிஷானாம் தாலுஹு ரிட்டுரஷானாம் மூர்தா அப்படிங்கிற இந்த மாதிரியான பாணினி சூத்திரத்தை படிக்கும் பொழுது அங்க பார்த்தோம். அந்த இடத்துல அகூஹ விசர்ஜனீயானாம் அகாரம், அதே மாதிரி கு ககாரம் கவர்க்கம் முழுவதும் கக கக ந இது எல்லாமே கு அப்படிங்கிறாத, ஹ ஹகாரம், அப்புறம் விசர்க்கம் அந்த ரெண்டு புள்ளி வைக்கிறோமே அதுக்கு பேர் விசர்க்கம். இப்படி இது எல்லாமே என்னது கண்டத்துல இருந்து ஆன்னு வாயில பேசக்கூடாது, ஆன்னு கண்டத்துல சொல்லணும், தொண்டையிலிருந்து வரணும் அந்த வார்த்தை அப்படிங்கும் போது தொண்டையிலிருந்து வரணும். அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் எங்கேந்து உச்சாரணம் பண்ணணும் அந்த இடத்துல அந்த எழுத்தை உச்சாரணம் பண்ணினாதான் அந்த எழுத்தானது சரியா இருக்கும். அப்பதான் அந்த எழுத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த எழுத்தை நம்ம சரியா சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஷா ஷா ஷாம்மா. சரஸ்வதி இந்த ஊர்ல சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஷான்ருவான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர்ல சொன்னா எல்லாத்துக்கும் சா சாம்மா. ஷாவே வருக அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன என்ன சாவே வருக சாவே வருங்க. அப்படி ஒரு ஒரு வார்த்தைக்கும் எங்கே அந்த எப்படி உச்சாரணம் பண்ணுமோ அந்த மாதிரியான உச்சாரண சொன்னாதான் அந்த வார்த்தையானது சரியா இருக்க முடியும். அதை நமக்கு போதிக்கிறது சிக்ஷா. அடுத்தது ததபாவே மந்திராணாம் அனர்த்த ஃபலத்துவாது. ஏன் சரி தப்பா சொன்னா என்ன, தப்பா சொன்னா மந்திரம் தப்பு தப்பான பலன் கொடுக்கும், வேதம் தானே அது ஒண்ணும் தப்பா இருக்காது. ஏன்னா பொதுவா என்ன பண்ணிடுறாங்க, எந்த மந்திரத்துக்கும் வந்து மந்திரத்தை சொல்லும் போதே அது சாதாரணமான வைதிக மந்திரமா இருந்தாலும் சரி இல்ல தாந்திரிக மந்திரமா இருந்தாலும் சரி இல்ல பிரயோகாத்மக மந்திரமா இருந்தாலும் சரி தப்பா சொன்னா தப்பு தப்பான பலன் தான் கொடுக்கும். மந்திரத்தோட அக்ஷர வித்தியாசம் இருக்கும்போது, அக்ஷர வித்தியாசம்னா அக்ஷர மாற்றம் இருக்கும்போது அதனுடைய பலன்லயும் மாற்றம் உண்டாயிடும். அது எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு, அதைத்தான் சொல்ற தத்தாஜ உக்தம். அதனாலதான் சொல்லிக்கு மந்த்ரோ ஹீனஸ்வரதோ வர்ணதோ வா மித்யா பிரயுக்தோ நாத்தம் அர்த்தமாக ச வாக் வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யசேந்திர சத்ரு ஸ்வரதோ அபராதா இதி. மந்த்ரோ ஹீனம், மந்த்ரோ ஹீன ஸ்வரதோ வர்ணதோ வா, மந்திரமானது குறைபாடு உடையதாக எப்படி ஸ்வரதோ ஸ்வரத்தினால் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் இந்த ஸ்வரத்தினாலேயோ இல்ல வர்ணதஹ ஹ்ரஸ்வம் தீர்க்கம் ப்ளுதம் குரில் நெடில் விழி இந்த மாதிரியான ஸ்வரத்திலேயோ அது வர்ணத்திலேயோ அது தப்பானதுதான் மித்யா பிரயுக்தஹ, அது தப்பானதுதான் பொய்யானதுதான், அது சரியான மந்திரம் இல்ல, அது தப்பான மந்திரம். மித்யா பிரயுக்தம் பொய்யான மந்திரம், தவறான மந்திரம் ஆயிடுறது. அப்படி தவறாக பிரயோகம் பண்ணப்பட்டது என்ன தம் அர்த்தம் ஆக எந்த விஷயத்தை நமக்கு போதிக்கணுமோ அந்த விஷயத்தை இஷ்டமான தமக்கு விருப்பமான விஷயத்தை நமக்கு போதிக்காது, விருப்பமான விஷயத்தை நமக்கு தராது. நம்ம எந்த விஷயத்துக்காக அந்த மந்திரம் ஜபிக்கிறோமோ அந்த பலன் அது கொடுக்காது. பின் என்ன பண்ணும் சவாக அது ஒண்ணும் பண்ணாது. அதாவது மருந்து வந்து மருந்து எவ்வளவு காலம் சமம் அது செலவாகிறதோ பொதுவாக அந்த மாத்திரையானது அதனுடைய சக்தியை இழக்கிறது. பொதுவா என்ன பண்ணும் அதோட சக்தியை இழக்கும். சில மாத்திரை என்னது கெட்ட பொட்டன்சியல் கொடுக்கும் அப்படிமா. பொதுவா என்னது இதுதான் தன்னோட சக்தி எழுக்கும், அது நாசம் நமக்கு கெடுதல ஒண்ணும் பண்ணாது, அது வெறும் பவுடரா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இங்க என்ன சொல்லுவான் சவாகு வஜ்ரோ, அந்த வாகானது வஜ்ரமா வஜ்ராயுதம் எப்படியோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்குமா. அது மாதிரி யஜமான மினஸ்தி, யஜமான அதை பிரயோகம் பண்றவன அழிச்சிடும். யசா எப்படின்னா உதாரணம் சொல்றேன், யசா இந்திர சத்ரு ஸ்வரதோ அபராதாத் இந்திர சத்ரு வர்தஸ்வ ஸ்வாஹா, இந்திர சத்ரு வர்தஸ்வ ஸ்வாஹா அப்படின்னு பண்ணான். இந்திரன் சத்ரு, இந்திரன் அப்படிங்கிற சத்ருவை அழிப்பதற்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறத இந்திரன் கொல்ல மகன் வேண்டும் அப்படின்னு கேட்டான். இந்திரனை கொல்ல அப்படிங்கிற இந்திரன் கொல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஏற்றம் இல்லாம சொன்னதுனால இந்திரன் கொல்றதுக்காக ஒரு மகன், இந்திரன் இந்திரனால் கொல்லப்படுறதுக்காக ஒரு மகன் பிறந்தான். இந்திரனை கொல்றதுக்கு மகன் கேட்டான், ஆனா இந்திரனால் கொல்லப்படுறதுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மாதிரி அபராதம் அது என்னது ஸ்வரத்தினால, அங்க ஸ்வரத்துல அங்க தப்பு இருந்தது அதனால. சரி அடுத்து பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.